إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. وقال تعالى: وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. وقال تعالى: ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم أديار هلي أنبل كرية سهودر هلي سهودر هلي إسلامية فريور هلي تايمار هلي الله تعالى உங்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்வானாக. உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய மன்னிப்பையும் அன்பையும் அருளையும் இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய அருளால் இந்த இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டை நல்ல முறையிலே நீங்கள் கவனித்து வருகிறீர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாடி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் ஆதாரத்துடன் புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த மாநாடு. யாரையும் குறை சொல்ல வேண்டும், யாரையும் ஏச வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல இந்த மாநாடு. சில நண்பர்களோ அன்பர்களோ இதை தவறாக புரிந்து கொண்டு இதை தடுக்க வேண்டும், இந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் எண்ணினார்கள். இது அவர்களுடைய ஒரு அவசரத்தன்மையோ அல்லது அவர்களுடைய புரியாத தன்மையோ. அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, அவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டுவானாக. இது ஒவ்வொரு காலத்திலும் சத்தியத்தை எதிர்த்து அசத்தியவாதிகள் நடத்திய போராட்டம். இது சத்தியம் உயரும்போது, சத்தியத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது, அசத்தியவாதிகளுடைய கூடாரங்கள் ஆட்டம் காணும் போது, தங்களுடைய மதிப்பு மரியாதை, தங்களுடைய அஸ்திவாரங்கள் எல்லாம் ஆட்டம் காணும் போது அவர்கள் சற்று துடிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகளை கொடுப்பான். ஒன்று, தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி நேர்வழியில் அவர்கள் வந்து விடுவதற்கு. இதை அவர்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கூட்டத்துடனே கோத்திரத்துடனே வேரோடு அழித்து விடுவான். அல்லாஹ் ஃபிரௌனை அழித்தான், நம்ருதை அழித்தான், அபு ஜஹலை அழித்தான், அபு லஹபை அழித்தான், குறைஷிகளை அல்லாஹ் அழித்தான். அன்பிற்குரியவர்களே, வரலாறு நமக்கு சான்றாக ஆதாரமாக இருக்கிறது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான், இறை தூதர்களை யார் பொய்ப்பித்தார்களோ, அல்லாஹுடைய ஏகத்துவத்துக்கு எதிராக யார் சதிகள் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சதி செய்தான், அவர்களுடைய சதிகளை எல்லாம் அல்லாஹ் முறியடித்தான். ஆகவே நிச்சயம் சத்தியம் வெல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு இதற்கு முன்பே அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கும், இறை இல்லங்களும் இணை இல்லங்களும் என்பது இன்றைய தலைப்பு. அதாவது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், நாம் தமிழிலே சொல்வோம் அல்லவா பள்ளி வாசல்கள், அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள் தங்களுடைய முன்னோர்களை இறந்துவிட்ட நல்லோரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த கபர்களிலே அடக்கத்தலங்களிலே எழுப்பியிருக்கக்கூடிய கூடாரங்கள், கோபுரங்கள், கட்டிடங்கள், இவற்றை நாம் தர்காக்கள் என்று அறிகிறோம். பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன, எது இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டும், எது இந்த சமுதாயத்தில் அழிக்கப்பட வேண்டும், எது அல்லாஹனுடைய கட்டளை, எது அல்லாஹனுடைய கட்டளைக்கு எதிரானது, எந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும், எந்த வழியிலே நாம் செல்லக்கூடாது, எந்த வழியிலே நாம் சென்றால் அல்லாஹுடைய வெற்றியை அடையலாம், எந்த வழியிலே சென்றால் நரக படுகுழியிலே தள்ளப்படுவோம், இவற்றை அறிந்து கொள்வதுதான் இன்றைய இந்த உரையினுடைய ஒரு சுருக்கமாகும். உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்பு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஹாஃபிழ் அஹமது பின் முஹம்மது அவர்கள் தங்களுடைய நூலிலே 425வது ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள். வ இன்னமா அகாஃபு அலா உம்மதி الأئمة المضلين وإذا وقع عليهم السيف لم يرفع إلى يوم القيامة ولا تقوم الساعة حتى يلحق حي من أمتي بالمشركين وحتى يعبد فئام من أمتي الأوثان. الله عليه تودر حبيب محمد مصطفى صلى الله عليه وسلم அவர்களுக்கு நம்முடைய தாயும் தந்தையும் உயிரும் அர்ப்பணமாகட்டுமாக. அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சிலை வணங்கிகள், முஷ்ரிக்குகள், சிலைகளை வணங்குபவர்கள், கற்பனை கடவுள்களை, பொய் தெய்வங்களை வணங்குபவர்கள், இவர்களுடன் சேர்ந்து கொள்ளும் வரை உலகம் அழியாது. என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் இறந்துவிட்ட தங்களுடைய நல்லோர்களை வணங்கும் வரை இந்த உலகம் அழியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே வசன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹத்தா யஅபுத ஃபியாமு மின் உம்மதி அல் அவ்சான், என்னுடைய உம்மத்திலே ஒரு பெரும் கூட்டங்கள் வசன்களை வணங்கும் வரை இந்த உலகம் அழியாது. குர்ஆனுடைய மொழியிலே இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஒன்று சனம், இரண்டாவது வசன். சனம் என்று சொன்னால் இறந்துவிட்ட நல்லோர்களை சிலைகளாக செதுக்கி கற்களிலோ மரங்களிலோ சிலைகளாக நல்லோர்களின் உருவங்களை செதுக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிற்பங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு குர்ஆனுடைய மொழியிலே சனம் என்று சொல்லப்படும். சனம் இதனுடைய பண்மை அஸ்னாம். இரண்டாவது வசன், இதனுடைய பண்மை அவுசான். இந்த வார்த்தையும் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. வசன் என்று சொன்னால் தங்களுடைய முன்னோர்கள் தங்கியிருந்த இடங்கள், அவர்களுடைய அடக்கத்தலங்கள், அவர்கள் தங்கியிருந்த வீடுகள், அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்களுடைய நினைவு சின்னங்கள், இவை போன்ற அந்த நல்லோர்களுடனே சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களுடைய உருவமாக இருந்தாலும் சரி, கபராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய படங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களாக இடங்களாக இருந்தாலும் சரி, இவற்றிற்கு வசன் என்று சொல்லப்படும். ஐயாமுல் ஜாஹிலியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலே முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை தவிர்த்து ஏக இறைவனான வானங்களையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் இந்த உலக பிரபஞ்சத்தையும் மனிதனையும் இன்னும் எல்லா படைப்புகளையும் படைத்து வளர்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான வணங்க தகுதியான தூய இறைவனாகிய அந்த அல்லாஹுவை தவிர்த்து இந்த இரண்டு வகையான பொய் கடவுள்களையும் பொய் தெய்வங்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சனம் சிற்பங்களை விக்கிரகங்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்வசன் நல்லோர்களின் சிலைகளையும் உருவங்களையும் நல்லோர்களுடைய அடக்கத்தலங்களையும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த ரெண்டு விதமான ஷிர்க்குகளை செய்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திலே. இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவார்கள், இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் தங்களுடைய நல்லோரை வணங்குவார்கள், அவர்களுடைய அடக்கத்தலங்களை கபர்களை வணங்குவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை வரும் வரை உலகம் அழியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், இது எப்படிப்பட்ட கொடிய பாவம்! இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பயந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சமுதாய மக்களுக்கு பல தீமைகளை பற்றி தெரியும். அதாவது அந்த தீமைகள் எவ்வளவு பயங்கரமானவை, எத்தகைய கொடிய தண்டனைக்கு உரியவை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், விளங்கி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய சமுதாய மக்கள் புரியாத ஒரு குற்றம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது அலட்சியமாக துச்சமாக சர்வ சாதாரணமாக அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னால், அது ஷிர்க், இணை வைத்தல், இணை கற்பித்தல் என்ற பாவம். அல்லாஹுவை தவிர பிறரை வணங்குவது என்ற செயல், இதை பற்றி உண்டான விளக்கம் அவர்களுக்கு கிடையாது, இதை பற்றி உண்டான சரியான ஞானம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப வணக்க வழிபாடுகளை எண்ணிக்கொண்டு, வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இவற்றை சரியாக புரியாமல், சிலர் தெரிந்தும் வேண்டுமென்றே பிடிவாதத்துடனே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷிர்கை இணை வைத்தலை எப்படி செய்தாலும் சரியே, அதைவிட ஒரு பயங்கரமான குற்றம் இந்த பூமியிலே கிடையாது. இறை தூதர்களை அல்லாஹு தஆலா பெரிய ஒரு அழைப்பு பணியை கொண்டு அனுப்பினானே, அந்த பணிக்கு இரண்டு விதமான பகுதிகள் இருக்கின்றன. இன்று நாம் நம்முடைய ஏகத்துவ முழக்கம் கலிமா தய்யிபா, கலிமத்துல் இக்லாஸ், கலிமத்துல் ஈமான், கலிமத்துல் இஸ்லாம் என்று கூறுகிறோம் அல்லவா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த தூய வாசகம், இந்த வாசகத்தினுடைய இரண்டு அம்சங்களை நிலைநிறுத்துவதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்கள் தங்களது வாழ்க்கையிலே பணி செய்தார்கள். இந்த ரெண்டு அம்சங்களை முறையாக சரியாக புரிந்து தனது வாழ்க்கையிலே கொண்டு வராதவரை யாரும் முஸ்லீமாக ஆக முடியாது, யாரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, அல்லாஹுடைய அருளை அடைய முடியாது. ரெண்டு விஷயங்கள் இந்த கலிமத்துல் இக்லாஸ் கலிமத்துல் ஈமானிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டு விஷயங்களை உறுதி செய்யாதவரை, தெளிவாக அறிந்து புரிந்து தனது வாழ்க்கையிலே கொள்கையாக கொண்டு செயல்படுத்தாதவரை, யாரும் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒன்று என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவில் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். இல்லல்லாஹ், அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். இரண்டு அம்சங்கள். ஒன்று, அல்லாஹுவை தவிர வணங்கப்படும் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வணங்கப்படுபவர் மிக உயர்ந்த வானவராக மலக்காக இருந்தாலும் சரியே, அவர் ஜிப்ரீலாக இருக்கட்டும் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் எந்த ஒரு வானவராக இருக்கட்டும், அல்லது நபியாக இருக்கட்டும் ரசூலாக இருக்கட்டும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருக்கட்டும் அல்லது நல்லோர் யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் அனைவரையும் நிராகரித்தாக வேண்டும். அவர்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று, அவர்களை வணங்க முடியாது, வணங்கக்கூடாது, அவர்களுக்கு வணக்கம் செய்வதற்கு அவர்களிடத்தில் எந்த தகுதியும் கிடையாது என்று ஒரு முஸ்லிம் உறுதி கொள்ள வேண்டும். இதை அடிப்படையாக நம்ப வேண்டும். இரண்டாவது அம்சம், வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வணக்க வழிபாடுகளை ஏக இறைவனான வானங்களையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கலப்பற்றதாக ஆக்கி செய்ய வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களை உறுதி கொள்ளாதவரை ஒருவர் இறை நம்பிக்கையாளராக, முஃமினாக, முஸ்லிமாக, முவஹ்ஹிதாக, முக்லிஸாக ஆக முடியாது. இந்த ரெண்டு விஷயங்களை யார் உறுதி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், யார் ஒருவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறி அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரித்தானோ அவனுடைய உயிரும் பொருளும் பாதுகாக்கப்படும், அவனுடைய விசாரணை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே உண்டு. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் பக்ராவுடைய 256வது வசனம், யார் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய பொய்யான கடவுள்களை நிராகரித்து விட்டு அவற்றிற்கு அந்த தகுதி இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொள்கிறாரோ, அவர் உறுதியான வளையத்தை, வெற்றியின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார், அல்லாஹுடைய வெற்றியின் அந்த கயிறு எந்த விதத்திலும் அறுபடாது. இதை தவிர யார் ஒருவர் அல்லாஹுவை வணங்குகிறார், அல்லாஹுவை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை செய்கிறார், ஆனால் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய பொய்யான கடவுள்களை பற்றி, பொய்யான தெய்வங்களை பற்றி அவர் நிராகரிக்கவில்லை, அவற்றிற்கும் ஒரு சக்தி உண்டு என்று நம்புகிறார், அல்லது அந்த தெய்வங்களால் எதுவும் ஆக முடியும் செய்ய முடியும் என்று நம்புகிறார், அல்லது அவற்றை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன், நான் அவற்றை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், அவை உண்டு, அவற்றை வழிபடுபவர்கள் உண்டு என்று வாய் மூடி இருந்தாலும் இவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, இஸ்லாமிய பார்வையிலே முவஹ்ஹிதாக, ஏகத்துவவாதியாக, ஏக இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்ட உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. புரியுதுங்களா சொல்றது? அல்லாஹுவை மட்டும் வணங்கினால் போதாது, அல்லாஹுவை மட்டும் வணங்குவதுடனே அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் பொய் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் கற்பனை செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருட்களுக்கு, அந்த வஸ்துக்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு வணக்கம் செய்வதற்கு தகுதி கிடையாது, அவை பொய், அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன் என்று அவற்றை மறுத்து அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முஸ்லிமாக முடியாது, மூமினாக முடியாது. இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை புரியாமல், இதை விளங்காமல் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார், தொழுது கொண்டே இருக்கிறார், நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார், இவர் அல்லாஹ்வுடைய பார்வையிலே முஸ்லீம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இதை இன்று விளங்காத காரணத்தால் தான் இந்த அடிப்படையை குர்ஆனுடைய வெளிச்சத்திலும் நபிமொழியினுடைய வெளிச்சத்திலும் நம்மிலே பலர் புரியாத காரணத்தால் தான் இந்த தர்கா வழிபாடுகள், கபர் வழிபாடுகள் இவற்றை சரியாக புரியாத காரணத்தால் தான் நம்மிலே பலர் கபர் வழிபாடுகள், சிலை வழிபாடுகள், ஜண்டா வழிபாடுகள், பஞ்சா வழிபாடுகள், சேகு வழிபாடுகள், குருமார்களுடைய வழிபாடுகள், இன்னும் எத்துணை வழிபாடுகளை இதுவரை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அல்லாஹ்வே அறிந்தவன், இன்னும் எத்துணை சடங்குகளை, எத்துணை சம்பிரதாயங்களை, எத்துணை வழிகேடுகளை இன்னும் இவர்கள் ஆரம்பிக்கப் போகிறார்களோ இவை அனைத்திற்கும் காரணம். இன்னொரு பக்கம் என்னவென்று சொன்னால், இணை கற்பித்தால் வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவை தவிர ஒருவனுக்கு செய்தால் அது அல்லாஹுவிடத்திலே எத்தகைய பயங்கரமான குற்றம் என்பதை புரியவில்லை. இரு சாராரும் புரிந்திருக்கவில்லை. ஒன்று, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அல்லது இந்துக்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் படைப்பாளனாகிய உண்மை இறைவனாகிய அந்த ஏக இறைவனை தவிர படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களும் சரி, அல்லது நாங்கள் முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டு அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்களே இவர்களாக இருக்கட்டும், ரெண்டு கூட்டங்களை பார்க்கலாம். சிலை வணங்குபவர்களை அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு வணக்க வழிபாடுகளை செய்பவர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இஸ்லாத்திற்கு வெளியிலே இருந்து கொண்டு பொய் தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள், ஏக இறைவனை தவிர்த்து விட்டு கற்பனைகளை வணங்கக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம், தங்களை முஸ்லிம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று கூறிக்கொண்டு அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்பவர்கள். இந்த இரு சாராரும், இந்த இரண்டு கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையிலே ஒரே பட்டியலில் தான், ஒரே சட்டத்தின் கீழ் தான் வருவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா பெயர்களை மட்டும் பார்ப்பது கிடையாது. ஒருவன் முஸ்லிம் என்று சொல்லிய காரணத்தால் அவனுக்கு சொர்க்கம் என்று குர்ஆனிலே ஹதீஸிலே நீங்கள் காட்ட முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பேணுபவரை, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பவருக்குத்தான் சொர்க்கம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் மட்டும் சொர்க்கம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி அதற்குரிய உரிமைகளை நிறைவேற்றினால்தான், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய தெய்வங்களை நிராகரித்தால்தான் அவர் முஸ்லீமாக ஆகுவார். இவர்களுக்கு யார் அல்லாஹுவை தவிர பிற கடவுள்களை வணங்குகிறார்களோ அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு செய்வதுடனே மற்றவர்களுக்கும் செய்கிறார்களோ, இந்த ரெண்டு சாராரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே முஷ்ரிக், இணை வைப்பவர்கள், அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். ஏக இறைவன் அவர்களை படைத்து வளர்த்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களை காத்து அவர்களுக்கு அவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உண்மையான தெய்வத்திற்கு, அந்த உண்மையான கடவுளுக்கு, அந்த உண்மையான இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய மகா அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் தண்டனை என்னவென்று சொன்னால் மன்னிப்பு என்பதே அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அந்த தவறிலிருந்து திருந்தி ஒரே இறைவனை மட்டும் வணங்கி அவனுடைய பொருத்தத்தை தேடும் வரை அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 48-116 இந்த ரெண்டு வசனங்களிலே அவனுடைய இந்த சட்டத்தை தெளிவுபடுத்துகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிர் மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைத்து வணங்கப்படுவதை, அவனுக்கு சமமாக ஒருவர் வணங்கப்படுவதை, அவனுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகளை பிறருக்கு செய்வதை அவன் திட்டமாக மன்னிக்கவே மாட்டான். மன்னிப்பு என்பதை இவர்களுக்கு கிடையாது. இதை தவிர உள்ள மற்ற சிறிய பாவங்களை, பெரிய பாவங்களை எல்லாம் அவன் நாடியவருக்கு மன்னித்து விடுவான். ஏக இறைவனிடத்திலே உங்களுக்கு மன்னிப்பை தேடுகின்றீர்களே, அந்த மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஷிர்க், இணை வைத்தலை விட்டு, அந்த அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை வணங்குவதை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மன்னிப்பு கிடையாது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு நீங்கள் செய்த சேவைகளாக இருக்கட்டும், பொதுமக்களுக்கு நீங்கள் வாரி இறைத்த உங்களுடைய தர்மங்களாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் நாளை மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களா? நீங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கும் நிலையிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயம் 65வது வசனம், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், திட்டமாக நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கு உனக்கு வஹியின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது, உமக்கு முன் சென்றவர்களுக்கும் வஹியின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. யாருக்கு சொல்கிறார்? யாருக்கு? நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தௌஹீதை நிலைநிறுத்த வந்தார்களோ, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்க வந்தார்களோ, ஏக இறைவனுடைய வழிபாட்டுக்கு மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்களோ, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்ற அழைப்பை மக்களுக்கு சொன்னார்களோ, அந்த தூதருக்கு அவருடைய இறைவன் அல்லாஹ் சொல்கின்றார், நபியே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தெளிவாக இந்த செய்தி சொல்லப்பட்டு விட்டது, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன் சென்ற எல்லோருக்கும் சொல்லப்பட்டு விட்டது. லைன் அஷ்ரக்த, நீ அல்லாஹுக்கு அல்லாஹுடனே கூட்டு சேர்த்துக் கொண்டால், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளுடனே பிறரையும் சமமாக்கிக் கொண்டால், பாருங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை நிராகரித்தார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹுவை நிராகரித்தார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இன்று கபர்களை வணங்குபவர்களாக இருக்கட்டும், அல்லது சிலைகளை வணங்குபவர்களாக இருக்கட்டும், நாங்கள் ஏக இறைவன் அந்த கடவுளை அந்த தெய்வத்தை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் இவற்றை வணங்குகிறோம், இவற்றை கொண்டு அருள் தேடுகிறோம், நாங்கள் அவனை மறுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாகத்தான் அந்த இறைவன் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளுடனே மற்றவர்களையும் நீங்கள் கூட்டு சேர்த்துக் கொண்டால், நீங்கள் அவர்களையும் இணைத்துக் கொண்டால், நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் பாழாகிவிடும். யார் இணை வைத்த நிலையிலே கடவுளுடைய வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாதவர்களுக்கு செய்வதுடனே நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ, அவர்களுடைய நல்லறங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு மறுமையிலே கூலி கிடையாது. உல சக்கூன்னமினல் காசிரீன், நஷ்டமடைந்தவர்களிலே நபியை நீர் ஆகிவிடுவீர். நீங்க ஷிர்க்கு செய்தாலும், நீங்க அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே பிறரை கூட்டாக்கி கொண்டாலும், உங்களுக்கும் இதுதான் கதி. ரெண்டு விஷயம். அடுத்து மூன்றாவது விஷயம், யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு செய்கிறார்களோ, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்விற்கு ஷிர்க்கு, அல்லாஹ்விற்கு சமமாக பிறரை வணங்குகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை, அந்த பணிவை, அந்த பிரார்த்தனையை, அந்த நேர்ச்சையை, அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வை தவிர பிறருக்கு செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மைஷ்ரிக்கு பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வமக்வாஹுன்னார். சூரா அல்-மாயிதா 5வது அத்தியாயம் 72வது வசனம், யார் அல்லாஹ்விற்கு கூட்டை ஏற்படுத்துகின்றானோ, துணையை ஏற்படுத்துகின்றானோ, அவனுக்கு அந்த அல்லாஹ் சொர்க்கத்தை நிரந்தரமாக தடை செய்து விடுவான். இன்னஹு மைஷ்ரிக்கு பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் அவர்கள் செல்ல முடியாது, அவர்களுக்கு வெற்றி கிடையாது மறுமையிலே. வமாஹுன்னார், அவர் நாளை மறுமையிலே தங்கக்கூடிய இடம் நரக நெருப்புதான். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அநியாயம் செய்யும் இத்தகைய அக்கிரமக்கார மக்களுக்கு நாளை மறுமையிலே யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மூன்று விதமான எச்சரிக்கையை கேட்ட பின்பு கூட, ஒன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியாது, இரண்டாவது நல்ல காரியங்கள் எல்லாம் பாழாகிவிடும், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஏனைய வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், இவற்றுக்கு நன்மை கிடைக்காது, மூன்றாவது சொர்க்கம் தடை செய்யப்பட்டு நரகத்திலே நிரந்தரமாக தள்ளப்பட்டு விடுவான் இணை வைப்பவன் என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு கூட, இணை வைப்பு என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, அது எவ்வளவு பயங்கரமான விபரீதமான பாவம், அவற்றை விட்டு நாம் எப்படி விலகுவது என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், அன்பிற்குரியவர்களே, இது யாருடைய நஷ்டம்? யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுடைய நஷ்டமா, அல்லது மார்க்கத்துடைய நஷ்டமா, அல்லது இந்த நஷ்டம் அல்லாஹ்விற்கா, அல்லாஹ்வுடைய தூதருக்கா, அல்லாஹ்வுடைய தீனுக்கா? யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு தான் இந்த நஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலே மக்காவிலே மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தார்களா? அல்லாஹ் இல்லை என்று சொன்னார்களா? அவர்கள் ஹஜ் செய்யவில்லையா? அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே மினாவிலே தங்கி அல்லாஹுவை திக்ர் செய்யவில்லையா? அல்லாஹ்வுக்காக அவர்கள் நேர்த்தி செய்யவில்லையா? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யவில்லையா? அல்லாஹுவை அவர்கள் பயப்படவில்லையா? இவை அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். காபா அங்கே இருந்தது. காபாவை தவாஃப் செய்வார்கள் அல்லாஹுவிற்காக. அல்லாஹ்விற்காக வருடம் வருடம் ஹஜ் செய்வார்கள். மினாவிலே அரபாத்திலே ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். அப்படி இருந்தும் அவர்களை எல்லாம் குர்ஆன் என்ன கூறியது? முஷ்ரிக்குகள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள். நபியே, இவர்களை நீங்கள் தௌஹீதின் பக்கம், இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள். இவர்கள் முஷ்ரிக்குகள், இவர்கள் செய்யக்கூடிய செயல் ஷிர்க், அல்லாஹ்வின் பக்கம் இவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டானே. புரிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹுவை மறுத்தவர்களா அவர்கள்? அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல இடங்களில் இந்த உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இதே சூரா ஸுமருடைய 38வது வசனத்திலே அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார், வலைன் சஅல்தஹும் மன் கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லயகூலுன் அல்லாஹ். நபியே, நீங்கள் இந்த சிலை வணங்கக்கூடியவர்களிடத்திலே, இந்த நல்லோர்களை வணங்கக்கூடிய தெய்வங்களாக மதிக்கக்கூடிய மக்களிடத்திலே நீங்கள் கேட்டால், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், உங்களை படைத்தது யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ், ஏக இறைவனான வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான அந்த இறைவன் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட உண்மை பாருங்கள். அவர்கள் அல்லாஹுவை நிராகரிக்கவில்லை. வானம் பூமியை படைத்தது அல்லாஹ் என்பதிலே அவர்களுக்கு சந்தேகமில்லை. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அம்பியா 23வது அத்தியாயத்தினுடைய 84லிருந்து 83 வரை உள்ள வசனங்களிலே, குல் லிமனில் அர் வமன் ஃபீஹா இன் குன்தும் தஅலமூன் சயகூலூன லில்லாஹ். நபியே, நீங்கள் கேளுங்கள், இந்த பூமியில் உள்ளவர்கள் மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற படைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? உங்களுக்கு இல்ம் இருக்கும் என்றால், அறிவு இருக்கும் என்றால் சொல்லுங்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், செய்ய கூலுடன் இல்லா, அல்லாவிற்கு தான் நாங்கள் அனைவரும் சொந்தமானவர்கள், அவன் தான் எங்களை படைத்தான். இப்போது நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். குல் மன் ரப்பு ஸமாவாத்தி ஸபா வரப்புல் அர்ஷில் அதீம், ஏழு வானங்களுடைய இறைவன், அர்ஷுடைய இறைவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் அரசும் குர்சியும் யாருக்கு சொந்தம் என்று நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவை என்று. குல் அஃபலா தத்தகூன், அந்த ஏக இறைவன் ஒருவனையே நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? குல் மம்பி யதிஹி மலகூத்து குல்லி ஷை, எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கையிலே இருக்கின்றது என்று நீ கேளுங்கள். வஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹி, அவன் தான் பாதுகாப்பு அளிக்கிறான், அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அளிக்க தேவையில்லை என்று நீங்கள் கேட்டால் அந்த இறைவனை அல்லாஹ் என்று சொல்வார்கள். உண்மையான அந்த வானத்தில் உள்ள கடவுள் இறைவன் என்று சொல்வார்கள். ஃபகுல் ஃபன்னா தஸ்ஹரூன், இப்படி இருக்க நீங்கள் ஏன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது கிடையாது, எந்த விதத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து நபியை நீங்கள் கேளுங்கள். இந்த இடத்துல அன்பிற்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு உண்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு புரிய வைக்கிறார். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணக்கத்திற்குரிய இறைவனாக ஏற்றுக்கொள்வதால் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சிந்தனைகளிலே உள்ளத்திலே ஆழமாக இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை மட்டும் ஒருவர் இறைவனாக ஏற்றுக்கொள்கிறார், வானம் பூமிக்கு சொந்தக்காரனாக ஏற்றுக்கொள்கிறார், வான பூமிகளை படைத்தவன் என்பதாக நம்புகிறார், அவர் முஸ்லீமாகிவிட முடியுமா? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவராக ஆக முடியுமா? நிச்சயமாக ஆக முடியாது. அல்லாஹுவை ரப் என்று ஏற்றுக்கொள்வதால் மட்டும் ஒருவர் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவராக ஆக முடியாது. இவரை அல்லாஹ் தன்னுடைய மூமினாக ஏற்றுக்கொள்வது கிடையாது, தன்னுடைய மார்க்கமாகி இஸ்லாமிலே நுழைந்தவராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. மாறாக வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் கலப்பற்ற முறையிலே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யும் வரை, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர் வணங்கும் வரை அவரை அல்லாஹ் முஸ்லீமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. குர்ஆனுடைய பல வசனங்கள் இந்த கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. சூரத்துல் பையினா 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், இந்த சட்டம் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு முந்தி சென்ற எல்லா மக்களுக்கும் இதே சட்டத்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். அன்றாடம் ஓதக்கூடிய சூராக்கள், குர்ஆன் ஓதப்படும் பொழுது நாம் இந்த சூராக்களை கேட்கிறோம், பள்ளிவாசல்களிலே ஓதுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் இந்த சூராக்களை ஓதுகிறார்கள். 30வது பாகத்தினுடைய 98வது அத்தியாயம். ஆனால் சிந்திப்பவர்கள் எத்தனை பேர், இதை எடுத்து படிப்பவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இதற்கு முன்பு வந்தவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி வேறு எதற்கும் கட்டளையிடப்படவில்லை. கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு ஏவல், ஒரு கட்டளை, ஒரு சட்டம் என்று வந்திருக்கிறது என்று சொன்னால் அது எதற்கு? நம்பர் ஒன்று, அனைவரும் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். எத்துணை அழுத்தங்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறான் என்பதை கவனியுங்கள். இல்லா லியஅபுதுல்லா, இபாதத்துல்லா, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். லியஅபுதுல்லா முக்லிஸீன லஹுத்தீன், முக்லிஸீன் கலப்பற்றதாக ஆக்கியவர்களாக, சுத்தமானதாக ஆக்கியவர்களாக. முக்லிஸீன் யாருக்கு கலப்பற்றதாக ஆக்க வேண்டும்? லஹு, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும். எதை கலப்பற்றதாக ஆக்க வேண்டும், எதை சுத்தமாக ஆக்க வேண்டும்? அத்தீன், தீன் என்பதற்கு ஒரு அர்த்தம் மார்க்கம், இரண்டாவது கொள்கை, மூன்றாவது வழிபாடுகள், நான்காவது வணக்கங்கள். இந்த மார்க்கத்தையும் கொள்கையையும் வணக்கங்களையும் வழிபாடுகளையும் அல்லாஹ்விற்கு மட்டுமே கலப்பற்றதாக சுத்தமானதாக ஆக்கியவர்களாக அல்லாஹுவை வணங்க வேண்டும். அடுத்து ஹுனஃபா, ஷிர்க் இணை வைப்பதை விட்டு விலகியவர்களாக, இந்த தௌஹீதிலே உறுதியாக நிலைத்தவர்களாக. எத்துணை அழுத்தங்களை அல்லாஹ் சொல்கிறான் யோசித்து பாருங்கள். وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ இபாதத்துல்லா, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு கலப்பற்றதாக ஆக்க வேண்டும், ஷிர்கை விட்டு விலகி இருக்க வேண்டும். இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்கும், வயுகிமுஸ்ஸலா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், வயுத்து ஜகா ஜகாத்து கொடுக்க வேண்டும், தங்களுடைய செல்வங்களை தான் மட்டும் அனுபவிக்காமல் ஏழை எளியோருக்கு இல்லாதோருக்கு வாரி வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறு கட்டளைகளை நான் மக்களுக்கு முன்பும் சொல்லவில்லை, இப்போதும் சொல்லவில்லை. வதாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் தெளிவான நிலையான மார்க்கம். அன்பிற்குரியவர்களே, இதற்கு மேல் ஒரு தெளிவு தேவைப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய புத்தகத்திலிருந்து எத்தகைய தெளிவான வசனம் இது? ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், ஒருவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்பவன் என்று சொன்னால், அவரிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் வணக்க வழிபாடுகளை குறித்து, அல்லாஹுவை வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு கலப்பற்றதாக தூயதாக ஆக்க வேண்டும், ஷிர்கை விட்டு அவன் விலகி இருக்க வேண்டும். இந்த மூன்று அடிப்படைகளை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ஒருவனை ஏற்றுக்கொள்கிறான். இதற்கு முன்பு எத்துணை தூதர்களை அல்லாஹ் அனுப்பினானோ, கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரே அழைப்பு, கொடுத்த ஒரே கருத்து, கொடுத்த ஒரே கொள்கை என்ன? வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலி இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுது. சூரத்துல் அன்பியாவுடைய 25வது வசனம், 21வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனம். நபியே, உங்களுக்கு முன்பு எத்துணை தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் நாம் கொடுத்த ஒரே செய்தி என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகவே என்னை மட்டுமே வணங்குங்கள். இந்த அழைப்பை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் நாம் தூதர்களை அனுப்பினோம். இந்த செய்திதான் தூதர்களுக்கு சொல்லப்பட்டது. சூரா அன்னஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதர் சமுதாய மக்களுக்கு கூறிய அறிவுரை என்ன? أَنِ اعْبُدُوا اللَّهَ, அல்லாஹ்வை வணங்குங்கள். وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு நீங்கள் விலகி வந்து விடுங்கள், அவர்களை வணங்காதீர்கள். ஒரே கடவுள், ஒரே இறைவனை மட்டும் படைத்தவன் யாரை உங்களுடைய இரட்சகன் என்று மனசாட்சியுடன் ஒட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவன் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்ற அழைப்புக்குத்தான் தூதர்களை நாம் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாம் அனுப்பியிருக்கிறோம். சரி, கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இந்த தௌஹீதை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டிய விஷயத்தை குர்ஆனுடைய ஒரு வசனங்களில் அல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் நபியின் மூலமாக. சில சமயங்களிலே கோபமாக சொல்லுகின்றான், சில சமயங்களிலே அன்பாக சொல்லுகின்றான், சில சமயங்களிலே பல உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் புரிய வைக்கிறான். சூரத்து ஸுமர் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை படித்து பாருங்கள். 39வது அத்தியாயம், قل إني أمرت أن أعبد الله مخلصا له الدين وأمرت لأن أكون أول المسلمين قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم قل الله أعبد مخلصا له ديني. الله أكبر. نبيين إنجل صلنجل قل نبيين إنجل صلنجل திட்டவட்டமாக நிச்சயமாக எனக்கு பணிக்கப்பட்டுள்ளது, எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை அவனுக்கு தூய்மையாக ஆக்கி, வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கலப்பற்றதாக ஆக்கி நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய நேசர், ஹபீப், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை விட சிறந்த ஒருவர் இருக்க முடியாது தூதர்களிலும் சரி பொதுமக்களிலும் சரி. அத்தகைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறார், நபியே உங்களுக்கு நான் இட்ட கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கே நீங்கள் தூய்மைப்படுத்தி, அந்த வணக்க வழிபாடுகளிலே அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் சேர்த்து விடக்கூடாது. இந்த கட்டளைக்கு கீழ்படியக்கூடியவர்களில் முதன்மையானவனாக நீங்கள் ஆக வேண்டும் என்றும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். இது வாயளவில் சொன்னால் மட்டும் போதாது, நான் முஸ்லீம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று வாயால் சொன்னால் போதாது, செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதிலே முதன்மையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள். ரசூலுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் எல்லாம் எம்மாத்திரம் அன்பிற்குரியவர்களே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன அஃபைது ரப்பி, நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு மாறு செய்தால் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், மக்களே நான் என்னுடைய இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளின் பயங்கரமான தண்டனையை கொண்டு அவன் என்னை தண்டித்து விடுவான், அவனை மட்டும் வணங்காமல் அவனுக்கு நான் இணை வைத்து விட்டால், அவனுக்கு நான் அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டால் பயங்கரமான தண்டனைக்கு நான் ஆளாகி விடுவேன் என்ற உங்களுடைய பயத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். தப்பிக்க முடியாது யாரும், சிறுக்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார், ஒரே வசனத்திலே எத்துணை முறை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் பாருங்கள். ஒரே தொடரிலே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்றதாக ஆக்கி அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நான் வணங்குவேன், வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கே கலப்பற்றதாக ஆக்கி. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிக்கு அறிவுரை சொல்கிறார், அன்பாக, பாசமாக, பிரியமாக வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முஷ்ரிக்குகள் பல விதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே சமரசம் செய்ய முன் வந்தார்கள், முயற்சி செய்து பார்த்தார்கள். இந்த தௌஹீத் ஏலத்துவ பிரச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிர், பொருள், செலவு, சிந்தனை, ஆற்றல் அனைத்தையும் அவர்கள் செலவழித்தார்கள். ஆனால் முடியவில்லை. எப்படி முடியும்? சத்தியத்திற்கு எதிராக ஒரு காலம் அசத்தியம் எதிர்த்து நிற்க முடியாது. அசத்தியம் அனைத்தும் அது எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் சரி, அது கடலுடைய நுரையை போன்றுதான். அதில் எந்த விதமான ஆற்றலும் பலமும் இருக்காது. சரியாக இப்படி தங்களுடைய அந்த பலவீனத்தை புரிந்து கொண்டவுடனே மக்காவுடைய முஷ்ரிக்குகள், அங்கு சிலை வணங்கிகளாக இருந்த அந்த அரபு குலத்தவர்கள் வந்தார்கள். ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நமக்கு மத்தியில ஒரு சமரசம் செஞ்சுக்கலாமா, ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாமா, ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டு, சரி இந்த மக்களுக்கு நேர்வழியினுடைய தேட்டம் வந்துருச்சு, ஏதோ சத்தியத்தை அறிஞ்சிக்க ஆசைப்படுறாங்க, அவங்க இடத்துல பேசலாம் என்பதாக. அப்போது அவங்க சொன்னாங்க, ஒன்று செய்வோம், ஏதோ ஒரு திருப்திக்கு நீங்க சொல்றதுலயும் உண்மை இருக்கா, எங்களுக்கு ஒரு மாதிரியா படுது. ஏன், நாங்க இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிலையும் ஒரு சில உண்மைகள் இருக்கலாம் அல்லவா, அதனால நம்ம என்ன செய்வோம் சொன்னா, ஒரு நாள் அல்லாஹ்வை வணங்குவோம், ஒரு நாள் சிலைகளை வணங்குவோம். முடியாது. சரி, ஒரு மாசம் அல்லாஹ்வை வணங்குவோம், ஒரு மாசம் சிலைகளை வணங்குவோம். முடியாது. சரி, ஒரு வருஷத்துக்கு அல்லாஹ்வை வணங்குவோம், ஒரு வருஷத்துக்கு சிலைகளை வணங்குவோம். முடியாது. சரி, குறைஞ்சபட்சம் நீங்க எங்களுடைய சிலைகளுக்கு பூஜை போட வேணாம், எங்களுடைய சிலைகளுக்கு மாலை போட வேணாம், எங்களுடைய சிலைகளுக்கு நேர்த்தி செய்ய வேண்டாம், எங்களுடைய சிலைகளுக்கு நீங்க அறுத்து பழியிட வேண்டாம், குறைஞ்சபட்சம் எங்களுடைய சிலைகளை தொட்டுக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க, சிலைகளுக்கு சுஜூது செய்ய சொல்லல, சிலைகளுக்காக அறுத்து பழியிட சொல்லல, சிலைகளிடத்துல கையேந்து சொல்லல, எங்களுடைய சிலைகளை மதிக்கும் வண்ணமாக தொட்டு தடவி கொள்ளுங்கள். தடவி தடவுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி தொட்டு தடவி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்திலே தெளிவான இந்த மார்க்கத்தின் நிலைப்பாட்டை, இந்த தூதரின் நிலைப்பாட்டை அறிவித்தான். ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي دين. நபியே, இந்த காஃபிர்களை பார்த்து சொல்லுங்கள். காஃபிர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்கிறார்? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க மறுப்பவர்களை பார்த்து. ரொம்ப பேர் தப்பா அர்த்தம் செய்வாங்க, அல்லாஹ்வை நிராகரிப்பவர்கள் என்று கிடையாது. அல்லாஹ்வை நிராகரிக்கிறவர்களை பார்த்து அல்லாஹ் இதை சொல்லல, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க மறுப்பவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். குல்யா ஐயுஹல்காஃபிர், ஏன்னா காஃபிர்கள் சமரசம் செய்ய வர்றாங்க, நாங்க அல்லாஹ்வை வணங்குறோம் சொல்ல வர்றாங்க, ஆனா அல்லாஹ்வை வணங்குறதோட சேர்த்து எங்களுடைய சிலைகளையும் வணங்கி கொள்கிறோம். என்ன ஆச்சரியப்பட்டாங்க, பல கடவுள்களை எல்லாம் ஒரு கடவுளாக மாற்ற விரும்புகிறாரா? இத்தனை குட்டி தெய்வங்களுக்கு, குட்டி சாத்தான்களுக்கு வணக்க வழிபாடுகள் செய்து எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது அந்த ஒருத்தனை மட்டும் வணங்கினா எப்படி தேவைகள் நிறைவேற்றப்படும்? ஆச்சரியமா இருக்குது. நபிக்கு சொன்ன, நபியே நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய அந்த உண்மையான இறைவனை நீங்கள் வணங்கவில்லை. ஏன், அல்லாஹுவை தவிர்த்து ஒருவருக்கு ஒருவர் வணக்க வழிபாடு செய்வதுடனே அல்லாஹுவை வணங்கி வந்தால் இவர் அல்லாஹுவை வணங்கியவராக மாட்டார். புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, இப்படி வணங்கிறாங்க. நம்ம தான் பள்ளிக்கு போய் தொழுவ போறோமே, ஏதோ சில நல்லது கேட்டதுக்கா அதனுடைய விளக்கங்கள்லாம் இன்ஷால்லா பின்னாடி வரும். சில கபர்களுக்கு போய்க்கிறோம், சில நல்ல இடங்களுக்கு போய்க்கிறோம், இதுல என்ன பிரச்சனை இருக்க போது? பிரச்சனையே இங்குதான் நண்பர்களே, பிரச்சனையே இதுதான். எது பிரச்சனை? அல்லாஹுவை மட்டும் வணங்குவதா, அல்லது அல்லாஹுவை வணங்குவதுடனே பிறரையும் சேர்த்து வணங்குவதா? இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையை. இதை முடிவு செய்யணும். இந்த இதனுடைய தெளிவு முதலே தெரியப்பட வேண்டும். என்ன பிரச்சனை? நீங்க வணங்கக்கூடிய கடவுளை நான் வணங்க முடியாது, நான் வணங்கக்கூடிய அல்லாஹுவை இறைவனை நீங்க வணங்குவது கிடையாது. நீங்க வணங்குறது வேற, நான் வணங்குறது வேற. லக்கும் தீனுக்கும் வலியது, உங்களுடைய வணக்க வழிபாட்டுக்குண்டான
பலனை, அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீர்கள். வலியதீன், என்னுடைய கொள்கை, கோட்பாடு, வழிபாடு, அதனுடைய பலனை நான் அனுபவிப்பேன். இந்த பிரிவை நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள். இதில் அல்லாஹு தஆலா கடினமாக சொல்கிறார், காபிர்களை படித்து சொல்கிறார். இதே சூரத்து ஸுமருடைய இன்னொரு வசனத்தை பாருங்கள். قل افغير الله تأمروني اعبد ايها الجاهلون. الله تعالى யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்காமல் வணக்க வழிபாடுகளை, பணிவுகளை, பிரார்த்தனைகளை, நேர்த்திகளை, தங்களுடைய ஆதரவுகளை, நம்பிக்கைகளை, அச்சங்களை அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்றதாக செய்யாமல் கூட்டு சேர்த்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? கோச்சுக்காது. ஏன்னா இது நான் சொல்லக்கூடிய பேர் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பேர் கிடையாது. யார் சொல்ற பேரு? யாரை நீங்கள் ரப்பாக நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, யாரை நான் ரப்பாக நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ, உலகமெல்லாம் யாரை ரப்பாக இறைவனாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த இறைவன் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். ஜாஹில், அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதனுடைய பொருள். ஜாஹில், முட்டாள்களே, மடையர்களே, புத்தியற்றவர்களே, முட்டாள்களே, அல்லாஹ்வை தவிர்த்து ஒன்றையா நீங்கள் எனக்கு வணங்குவதற்கு கட்டளையிடுகிறீர்கள்? எப்படிப்பட்ட மகா பாதகமான செயலை நீங்கள் செய்ய சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருவனை வணங்குவதா? முட்டாள்களே, உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு அறிவு இல்லையா? கடினமாக கோபத்துடனே அல்லாஹ் எச்சரிக்கை சொல்கிறார். 40வது அத்தியாயம். அந்த மக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் உங்களுடைய நிலைமையை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிய வைக்கிறான். ذلكم بانه اذا دعي الله وحده كفرتم وان يشرك به تؤمنوا فالحكم لله العلي الكبير هو الذي يريكم اياته وينزل لكم من السماء رزقا وما يتذكر الا من ينيب فادعوا الله مخلصين له الدين ولو كره الكافرون. 12 13 14வது வசனம், 40வது அத்தியாயம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த முஷிரிக்கினுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கடவுள் ஒருத்தன் தான், படைத்தவன் ஒருவன் தான் என்று சொல்கிறீர்கள். ஏக இறைவன் தான் இந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரன் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும் போது அல்லாஹ் ஒருத்தனை மட்டும், அந்த இறைவனை மட்டும் வணங்குங்கள்னு சொன்னா உங்களுக்கு ஏன் வெறுப்பா இருக்கு? உங்களுக்கு ஏன் பிடிக்கல? இது ரெண்டு பேர்தான் இருக்குது. யாரு இஸ்லாத்துக்கு வெளியில இருந்து கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு, இஸ்லாத்துக்கு வெளியில இருக்கிற எல்லாருமே அல்லாஹ்வை மறக்கல. அல்லாஹ்ங்கிற பேர் வேண்டுமானால் அவர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். இந்த உண்மையான இந்த அரபி அல்லாஹ்வுடைய இந்த பெயரை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். அவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறார், அவன் தான் இந்த படைப்புகளை படைத்த இறைவன் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க இஸ்லாத்துக்கு வெளியில இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் முஸ்லீமாகி விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் முஸ்லீம் இல்லை என்று சொல்லக்கூடிய முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முஷ்ரிக்குகளாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த காலத்துல குறைஷிகளுடைய நிலைமை என்னவோ அதுதான் இவர்களுடைய நிலைமை. இந்த ரெண்டு பேரையும் கூட்டு உட்கார வச்சு அல்லாஹ்வை வணங்குவோம், அந்த உண்மையான கடவுளை நம்புவோம், அவனுக்கு வணக்க வழிபாடுகளை செய்வோம், அவனுக்கு தலை வணங்குவோம், அவனிடத்துல குனிவோம், அவனிடத்துல பிரார்த்தனை செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மறுக்கிறீங்க, சண்டைக்கு வரீங்க, அடிக்க வரீங்க, ஏச வரீங்க, ஊரை விட்டு துரத்த வரீங்க. இது தனியான ஒரு கூட்டம், இது வழிகட்ட கூட்டம், இது மக்களை பிரிக்க வந்த கூட்டம் என்பதாக சண்டை சச்சரவுக்கு வரீங்க. வைஸ்ரக்கு பிஹி, அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருவரையும் வணங்குவதற்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வையும் வணங்குவோம், கோயிலுக்கும் போவோம், அல்லாஹ்வையும் வணங்குவோம், தர்காலையும் போய் கேட்போம், அல்லாஹ்வையும் வணங்குவோம், சர்ச்சுக்கும் போய் கேட்போம் என்பதாக அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்யப்பட்டால், அந்த படைப்பாளனாகிய ஏக இறைவனாகிய அந்த இரட்சகனுக்கு இணை வைக்கப்பட்டால் தூங்கினோம், இப்ப நாங்க நம்புறதுக்கு தயார் என்று சொல்கிறீர்கள். நிலைமையை பார்த்தீங்களா? அதே நிலைமைதான் இன்னைக்கு. அந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் எந்த பெயரில் இருந்தார்களோ அந்த பெயர் வேண்டுமானால் இந்த காலத்தில் மாறுபடலாமே தவிர ஸ்டேட்டஸ் என்ன? அதே ஸ்டேட்டஸ், அதே நிலைமை தான். அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நீ எப்படி அல்லாஹ்வை மட்டும் வணங்க சொல்ற? எங்களுடைய முன்னோர்கள் இந்த கல்களை, சிலைகளை, நல்லோர்களை வணங்கி வந்தார்களே, அவற்றை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதா? ஏன் அது? அல்லாஹ்வையும் வணங்குறோம், இதையும் வணங்குறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறார், அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுவை நம்புவதற்கு தயார். ஆனா அல்லாஹுவை மட்டும் நம்புங்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்புவதற்கு அவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு நீங்கள் தயார் இல்லை. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய முட்டாள்தனம் எப்படி பாருங்கள், ஆட்சி அதிகாரம் சட்டங்கள் இவை அனைத்தும் மிக உயர்ந்தவனான மிக பெரியவனான அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அவன்தான் அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகின்றான். வானம் பூமி சூரியன் சந்திரன் வானத்திலிருந்து மழையை இறக்கி உங்களுக்கு உணவளிக்கின்றான். யார் அந்த ஏழை இறைவன் ஒருவன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்கள் தான் புத்தி பெறுவார்கள், அவர்கள் தான் அறிவு பெறுவார்கள், அவர்கள் தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பற்றவர்களாக ஆக்கி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும், யாருன்னா உன்னிடத்தில் மட்டும்தான் நான் கேட்பேன், நீ தான் எனக்கு ரப்பு, உன்னை தவிர எனக்கு ரப்பு யாருமே கிடையாது, உன்னிடத்திலே உன்னுடைய அழகிய பெயர்களை கொண்டு கேட்பேன். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை கொண்டு சிபாரிசு தேடுவது, வேற யாரையும் கொண்டு வர முடியாது. நீங்கள் இந்த துஆவை அல்லாஹ்விற்கு மட்டும் கலப்பட்டதாக ஆக்கி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. ஆனா இன்னைக்கு மக்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தார்களோ அதே நிலைமைதான் அவர்களுடைய நிலைமை. அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று அறிவிக்கப்பட்டால் அல்லாஹுவை வணங்குவதற்கு அவர்கள் தயார் இல்லை. வாங்க பள்ளிக்கும் தொழுவாங்க, தர்காவுக்கும் போவோம், பள்ளியிலையும் தொழுவுங்க, அங்க அவுலியாக்கள் இடத்திலையும் போய் சில வணக்க வழிபாடுகளை செய்வோம், மக்கால போய் தவாஃப் பண்ணுவோம், அதே போல நாகூர் தர்கால போய் தவாஃப் பண்ணுவோம், மக்கால போய் ஹஜ்ரல்லா சூதியும் முத்தம் போடுவோம், நாகூர் தர்கால இருக்கக்கூடிய கபர்களையும் முத்தம் போடுவோம், காபத்துல்லாக்கு போர்வம் போத்தி இருக்கிற மாதிரி நாகூர் தர்காவுக்கோ அஜ்மீர் தர்காவுக்கோ போர்வம் போத்துவோம். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டால் அல்லாஹ்விற்கு அறுத்து பலி கொடுப்பது போன்று தர்காக்களுக்கு அவுலியாக்களுக்கு பலி கொடுப்போம் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்விடத்திலே கேட்பது போன்று அவுலியாக்களிடத்திலே கேட்போம் என்று சொல்லப்பட்டால் அதுக்கு தயாரு, எதுக்கு தயார் கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த வணக்க வழிபாடுகளை செய்வோம் என்று அன்பாக பணிவாக ஆதாரத்துடனே அழைக்கப்பட்டால் அதுக்கு தயார் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த மோசமான நிலைமை இந்த அறியாமை எங்கிருந்து வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் ஆயிருச்சே. ஈமான்னா என்ன, ஷிர்க்னா என்னன்னு பிரித்து பார்க்க முடியலையே, இந்த சமுதாயத்தால புரிந்து கொள்ள முடியலையே. ஏன் இந்த சமுதாயத்துக்கு குர்ஆன் கொடுக்கப்படலையா, ஏன் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நபி அனுப்பப்படலையா, ஏன் அந்த நபி தௌஹீதை பற்றி உண்டான விளக்கங்களை எல்லாம் சொல்லலையா. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே ஈமானை பற்றி தௌஹீதை பற்றி இஸ்லாமை பற்றி நமக்கு விளக்கவில்லையா, எல்லாம் இந்த புத்தகங்களிலே நமக்கு தெளிவாக இருக்கின்றனவே, எப்படி மறந்தார்கள், எப்படி ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் எதிரியாக இருக்கின்றன இந்த ஷைத்தான். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபாத்திர், யா அய்யுஹன் நாஸ் இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தகிதூஹு அதுவா. மக்களே, சைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், அவனோட கூட்டாளி சேர்த்துறாதீங்க, அவனை உங்களுக்கு நண்பர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி சைத்தான் வழிகெடுப்பான், அவனுக்கு நோக்கம் என்ன. அல்லாஹ்விடத்துல சொல்லிவிட்டு வந்தான், யா அல்லாஹ் நான் உலகத்துக்கு என்னை அனுப்பு, எந்த மனிதனின் காரணமாக என்னை நீ சபித்தாயோ அந்த மனிதனை நல்ல வழியிலிருந்து நான் திருப்புவேன், உன்னுடைய நேரான மார்க்கத்திலே வழியிலே நான் உட்கார்ந்து கொள்வேன், அவர்களுக்கு வலது பக்கத்திலிருந்தும் அவர்களுடைய இடப்பக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுக்கு முன்பக்கத்திலிருந்தும் அவர்களுடைய பின்பக்கத்திலிருந்தும் நான் வருவேன், அவர்களை வழிகெடுப்பேன் என்று கூறி வந்தானே அந்த சைத்தான். அவனுடைய சதி திட்டம் என்ன தெரியுமா, அவனுடைய அந்த மாய வலை என்ன தெரியுமா, நீங்கள் எந்த பாவங்களை செய்தாலும் சரி அதை கொண்டெல்லாம் அவன் சந்தோஷப்படுவது கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்கட்டும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அவனுக்கு தெரியும். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பெரிய பாவம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஷிர்க் என்ற பாவம் தான். அந்த ஷிர்க்கிலே உங்களையும் என்னையும் எப்படி தள்ள வைப்பது, சமுதாயத்தை எப்படி தள்ள வைப்பது, இதுதான் அவனுடைய முதல் கட்ட நடவடிக்கை. இதுல தோத்து போனானா அவன் அடுத்த வழிகளை பார்ப்பான், ஜினால தள்ளலாமா, ஒருத்தனை குடிக்கிறதுல தள்ளலாமா, வேற புறம் பேசுறதுல தள்ளலாமா, கொலை குற்றத்துல தள்ளலாமா, திருடுறதுல தள்ளலாமா, இதெல்லாம் சைத்தானுடைய இரண்டாவது கட்ட முயற்சிகள் தான். முதல் முயற்சி என்ன, எப்படியாவது இவனை அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்கக்கூடியவனாக மாற்ற வேண்டும். இதுக்குதான் அவன் முதல்ல முயற்சி செய்வான். இப்ப இதுக்கு இவன் முயற்சி செய்யும் பொழுது எல்லாத்தையும் ஒரே மாதிரி வரமாட்டான், அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு அவன் முயற்சி செய்யும் பொழுது எல்லாரிடத்திலும் ஒரே வழிகளிலே வந்து முயற்சி செய்ய மாட்டான். என்ன புரிஞ்சுப்பாங்க, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி அந்த வித்தையை காட்டினா இது வித்தை இது போலி என்பதாக புரிந்து கொள்வார்கள். எனவே யாரை எப்படி வழிகெடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஐடியா பண்ணுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை யார் படைத்தது, நேரடியாக அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு இவர்களை படைத்தான். சொர்க்கத்திலே அல்லாஹ் தங்க வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிடாதீங்க என்று தடுத்தான். சைத்தானுடைய ஊசலாட்டம் தூண்டப்பட்டார்கள். அவங்க சாப்பிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு அனுப்பினான். அடுத்து நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து மக்கள் தோன்றி வருகிறார்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களிடத்திலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து நேரடியாக தௌஹீதை ஏகத்துவத்தை அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை கற்று அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வருகிறார்கள். உலகத்தை அல்லாஹ் படைச்சு ரொம்ப நாளாகல, பூமியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதரை இணைக்க ரொம்ப நாளாகல, சில நூற்றாண்டுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அப்படியே வழி தோன்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இந்த பூமியில 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று ஹதீஸ் நமக்கு கூறுகிறது. அதற்கு பிறகு அவங்களுடைய பிச்சளங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிறார், அடுத்து அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய வழித்தோன்றர்கள். அதற்கு முன்னாடி இந்த பூமியில எந்த மனிதனும் இருக்கவில்லை, எந்த மனித சஞ்சாரத்தையும் அல்லாஹ் படைக்கவில்லை. முதல் மனித சஞ்சாரம் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வர்றாங்க, அவங்களுடைய பிச்சரம். இவங்க அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்கி கொண்டிருந்தாங்க. தொழுகிறது, நோன்பு நோக்கிறது, இந்த காசு கொடுக்கிறது, வணக்க வழிபாடுகள், அல்லாஹ் விக்கிரு செய்து பிரார்த்தனை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில பாவங்களை கொண்டு வந்தா சைத்தான், ஜினாவை கொண்டு வந்தா, திருடுறத கொண்டு வந்தா, எது செஞ்சாலும் சரி அவங்களுக்கு உடனே அது பாவம்னு தெரிஞ்சிருச்சு, குற்றம் தெரிந்து விட்டது. உடனே அல்லாஹ்விடத்துல வந்து அழுதாங்க, யா அல்லாஹ் நாங்க தப்பு செஞ்சிட்டோம், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கலன்னா நாங்க எங்க போக முடியும், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு மன்னிச்சிரு என்று அழுதாங்க. அல்லாஹ் அவங்களை மன்னித்துக் கொண்டிருந்தான். என்னடா இவங்க பாவம் செய்யறாங்க, அது பாவம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சிறுக்கை தவிர மற்ற பாவங்கள் இருக்குது, ஜினாவாக இருக்கட்டும், குடியாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், சீக்கிரமா புரிய வச்சிடலாம். ஆனா இந்த சிறுக்கு பெரிய பாவம் என்பதை புரிய வைக்கிறதா பெரிய கஷ்டம். இப்ப என்ன பிரச்சனையும் பார்த்தா, சரி இவங்களை சிறுக்கில தள்ளினாதான் அதிலிருந்து இவர்களால வெளியேற முடியாது. எனவே சிறுக்கை இவர்களிடத்துல எப்படி கொண்டு வருவது, முதல்ல ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சான், திட்டம் போட ஆரம்பிச்சான். இறந்துவிட்ட நல்லவர்களுடைய உருவத்திலே இவர்களை வழிகெடுத்தால்தான் இவர்கள் சிறுக்கிலே செல்வார்கள் என்பதாக அவர்களிடத்தில் வருகிறார். இந்த விஷயம் எங்க இருக்குது, குர்ஆன்ல இருக்கு, சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்கின்றான். இதனுடைய விளக்கம் எங்க இருக்கின்றது, ஸஹீஹுல் புகாரியில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய கூற்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ கற்பனையில சொல்லக்கூடிய விஷயம் நினைக்கிறாருங்க, புள்ளி விவரம், புள்ளி விவரத்தோட நமக்கு இந்த விஷயங்கள் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை நமக்கு தெளிவுபடுத்துறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறான். சைத்தான் வந்து என்ன சொல்றான், என்னப்பா உங்களுடைய கூட்டத்தார்கள், உங்களுடைய சமுதாய மக்கள்ல இந்த அன்னார் இன்னார் இவரு அவரு இவரை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்னப்பா ஒரு நினைவு வரலையா, அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, ஆஹா அவங்களா பெரிய மகான்கள், ரொம்ப சிறந்த மக்களாச்சு, ரொம்ப பெரிய நல்லவர்களாச்சு. அப்படியா, என்னப்பா நீங்க அவங்களை நினைக்கிறதே கிடையாது, அவங்களை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு கடவுள் பக்தி வருது, அல்லாவுடைய நினைப்பு வருது, அவங்களை நினைக்காம நீங்க இருக்கிறீங்களே, இல்லையே நாங்க நினைக்கிறோமே, எப்படி நீங்க அவங்களை நினைக்க முடியும், அவங்க தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லையே. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களுக்காக உருவங்களை வரைஞ்சு வைங்க, உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய தெருக்கள்ல, நீங்கள் உட்காரக்கூடிய சபைகள்ல அந்த உருவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவு உங்களுக்கு வரும், அவர்களுடைய நினைவு உங்களுக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அல்லாவுடைய நினைவு வரும். நல்ல யோசனையா இருக்குது, சரிதான் என்பதாக இறந்து விட்ட தங்களுடைய நல்லவர்களின் உருவங்களை வரைய ஆரம்பிச்சாங்க, அவர்களுடைய கபர்களை அடையாளப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அங்க போறது, அங்க உட்கார்றது, அந்த உருவங்கள் பக்கத்துல உட்கார்றது, என்ன செஞ்சாங்க, அந்த தவறுகளையோ உருவங்களையோ வணங்கல, அங்க உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு தலைமுறை முடியுது, அப்படி முடியும் பொழுது சைத்தான் வர்றான், பிள்ளைகள் இடத்துல வர்றான், என்னப்பா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், என்ன பிரச்சனை, இல்ல எங்க அத்தா வந்து இந்த மாதிரி சிறைகள் இருந்தாரு, கபலுக்கு போனாரு வந்தாரு, என்ன ஒண்ணு விவரம் புரியலையே, விவரம் சொன்னா இவற்றைத்தான் உங்களுடைய முன்னோர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள், இதை கொண்டுதான் அவர்களுக்கு மழை இறங்கி கொண்டிருந்தது வானத்துல, இதை கொண்டுதான் அவங்களுக்கு ரிசு கிடைச்சிட்டு இருந்துச்சு, இவற்றை நீங்கள் வணங்குங்கள் என்று உள்ளத்துல ஊதுனா புரிஞ்சு போச்சுக்காரு. ஒரு தலைமுறை வரை ரப்பை வணங்கி கொண்டிருந்தவர்கள் அவுலியாக்களை பார்த்து நல்லவர்களை பார்த்து அடுத்த தலைமுறையில எப்படி மாறினார்கள், அந்த அவுலியாக்களையே அந்த சிறுக்குகளையே அந்த சிலைகளையே வணங்கக்கூடியவர்களாக ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அவுலியாக்களுக்கு அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அங்க போய் உட்கார்ந்து அல்லாஹ் முன்னாடி உள்ளவங்க அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன செஞ்சாங்க, அந்த கபரை தொட்டு தடவுறது, அங்க தவாஃப் பண்றது, அங்க பூஜை போடுறது, அந்த கபராளிகள் இடத்திலேயோ அவருடைய உருவங்கள் இடத்திலேயோ துவா கேட்பது, இவற்றைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே
சொல்கின்றான், ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا وقد اضلوا كثيرا.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் அனுப்பப்பட்டு இவற்றையெல்லாம் நீங்க வணங்காதீங்க, இவையெல்லாம் உங்களுடைய கடவுள்கள் அல்ல, நீங்கள் வழிபடுவதற்கு தகுதியானவை அல்ல, அல்லாஹ் ஒருவனின் பக்கம் நீங்கள் வணங்குங்கள் என்று அழைத்த போது அவங்க என்ன சொன்னாங்க, தங்களுடைய இனத்தாரை பார்த்து கூட்டத்தார்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார்கள், நூஹுடைய பேச்சை கேட்டு இந்த கடவுள்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும், லா தஸருன்ன ஆலிஹதகும், அந்த நூஹுடைய கூட்டத்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அந்த கபர்களையோ உருவப்படங்களையோ வான பூமியை படைத்த இறைவன் என்று சொல்லவில்லை, அவற்றை வழிபாடு செய்தார்கள். அந்த வழிபாடு செய்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொல்கிறான், அவர்கள் எதை வழிபாடு செய்தார்களோ அதை கடவுளாக ஆக்கிவிட்டார்கள் என்று. அப்ப இபாதத்து தான் அங்கே கவனிக்கப்படுகிறது, நீங்க ரப்பானா இறைவனாக ரப்பை வந்து இறைவனாக அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டேன் என்பது அங்கே அடுத்த கட்ட பிரச்சனை தான். அது எல்லாருடைய இயற்கையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதித்த ஒன்று. கோயில்ல போய் பூஜை போடக்கூடிய ஒரு பூசாரிட்ட போய் உன்னை படைச்சது யாருன்னு கேட்டா அவர் சிலையை சொல்ல மாட்டாரு, கடவுள் என்று சொல்வார், இறைவன் என்று சொல்வார், தெய்வம் என்று சொல்வார். சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்கிட்ட போய் உங்களை படைச்சது யாருன்னு கேட்டா அவர் ஜீசஸுடைய படத்தை காட்ட மாட்டார், மேரியுடைய படம் மரியம் அழகிஸ்லாம் அவர்களுடைய படத்தை காட்ட மாட்டார், யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அதே போலதான் தர்கால உட்கார்ந்து இருக்கவங்கள்ட்ட போய் உங்களை படைச்சது யாரு ரப்பு யாருன்னு கேட்டா இந்த அவுளியாரு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. இபாதத்தை யாருக்கு செய்யறதாதான் பிரச்சனை. இபாதத்தை யாருக்கு, இபாதத்தை நீங்க யாருக்கு செய்யறீங்களோ அவர்களை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். இது அல்லாஹ்வுடைய சட்டம், கடவுளை அல்லாஹ் ஒருவனாகத்தான் ஆகணும். நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு இபாதத்து செஞ்சீங்கன்னா அவர்களை நீங்கள் கடவுளாக ஆக்கிவிட்டீர்கள். யார் அல்லாஹ்வை தவிர இன்னொருவரை கடவுளாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் நரக நெருப்பிலே ரிசர்வ் செய்யப்பட்டு யாரும் ஆக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லா தரன்ன ஆலிஹதக்கும் என்ற உங்களுடைய முன்னோர்களின் சிலைகளை அவர்களுடைய கபர்களை நீங்கள் வணங்கி வந்தீர்கள் அல்லவா, அதெல்லாம் நீங்க இந்த நூஹுடைய பேச்சை கேட்டு விட்டுறாதீங்க என்று அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் பேசிக் கொண்டார்கள். புரியுதுங்களா எப்படி சிறுக்கு வந்துட்டு சொல்லிட்டு, ஒரு முஸ்லிம் முவஹ்ஹித் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவனாக ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வால் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்ட மனிதர்களின் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியிலே வந்த மக்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் முவஹ்ஹிதாக இருந்தவர்கள் எப்படி ஷைத்தானுடைய ரூட்ல போய் முஷ்ரிக்குகளாக மாறினார்கள். இப்ப முஷ்ரிக்கா மாறினதுக்கு பின்னாடி இந்த ஷிர்க்கை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எப்படி பெரிய பாவமாக முடியும், நல்லோர்களை வணங்குவது, நல்லோர்களிடத்திலே சிபாரிசு தேடுவது, நல்லோர்களுக்காக அறுத்து படியிடுவது எப்படி ஷிர்க்காக ஆக முடியும், எப்படி இது ஒரு குற்றமாக ஆக முடியும், புரிஞ்சுக்க முடியல. இங்க என்ன பிரச்சனை, நபிமார்களை அனுப்பப்படுகிறார்கள், பிரச்சனை அங்கே உருவாகிறது, போராட்டங்கள் உருவாகின்றன, சத்தியத்தை அழைப்பவர்களுக்கு அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது, எத்தனையோ இறை தூதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கப்படுபவர்கள் நெருப்பிலையிட்டு பொசுக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நம்முடைய காலகட்டத்தில் எப்படி ஒரு முஸ்லிமை, அதாவது இஸ்லாத்தில் நான் இணைந்துள்ளேன், நான் முஸ்லிமாக பிறந்த முஸ்லிமாக வளர்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்துல்லா, ஒரு அப்துல் காதிர், ஒரு அப்துல் ரஹ்மான், அல்லது ஒரு கதீஜா, ஒரு பாத்திமா, ஒரு ஆமினா, இப்படி பேர் வச்சிருக்கிறாங்கல்ல, இவர்கள் எப்படி சிலை வணங்கிகளாக மாறுகிறார்கள் இந்த காலத்திலே? சைத்தானுடைய வழிகேடு என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரையாவது ஒரு முஸ்லிமர், அதாவது முஸ்லீம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடியவர், அவரை கூட்டிட்டு போய், உதாரணத்துக்கு இப்ப இந்த தர்காக்கள்ல பூஜை போடுறாங்களா இல்லையா, அவுடையாக்களுக்கு, கபர்களுக்கு, இது இந்த தர்காவா இருக்கட்டும், வடநாட்டில் உள்ள தர்காவா இருக்கட்டும், அல்லது ஈராக்கில் உள்ள தர்கா, எந்த தர்காவா இருக்கட்டும், அவர்களில் ஒருவரை கூட்டிட்டு வந்து ஒரு சிலைய முஷ்ரிக்கர்கள் இன்னைக்கு மாற்றார்கள் வணங்குறாங்க அல்லவா, சிலை எத்தனையோ பேர்களை வச்சு எண்ணி முடிக்க முடியாது. அந்த சிலைகள்ல ஒரு சிலையை முன்னாடி வச்சு, இந்த சிலையை கொஞ்சம் வணங்கு, இந்த சிலைக்கு சுஜூது செய்ய, கும்பிடு போடு, இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடு, இந்த சிலைக்கு ஒரு சந்தனத்தை பூசு, இந்த சிலைக்காக வேண்டிய அறுத்து பழியிடுன்னு சொன்னா, அந்த முஸ்லிம் செய்வாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரு. இது எப்படி நான் செய்யறது, இது அவங்க செய்யறாங்க, நான் எப்படி செய்யறது, இது இது வந்து பாப்பா போட்டேன், இது எப்படி நான் செய்யறது? செய்ய மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு. அதே போலதான் ஒரு கிறிஸ்தவரை கூட்டிடுவாங்க, அவரை கூட்டிட்டு வந்து இதே போல அதே ஒரு சிலையை வச்சு அவர்கிட்ட சொல்லுங்க, இதை நீங்க வணங்குங்க, இதுக்கு நீங்க கும்பிடு போடுங்க, இதுக்கு நீங்க மாலை போடுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க பிரார்த்தனை கேளுங்க, ஒட்டு போடாமல் ஒத்துக்க மாட்டாங்க, மறுத்துவாரு. அப்ப என்ன பண்றது? சமுதாயம் இப்படி தனித்தனியா அடையாளம் காணப்படுச்சு. இவர் செய்யறதை இவர் செய்ய மாட்டார், இவர் செய்யறது இவர் செய்ய மாட்டார். இப்ப எப்படி வந்து இருக்கிற இந்த உம்மத்தை மீண்டும் கொண்டு வந்து தள்ளுவது? இதுதான் சைத்தானுடைய சவால், சைத்தானுடைய சேலஞ்ச். ஒரு முஸ்லிமை போய் ஒரு சிலைகளை கோயில இருக்கக்கூடிய சிலைகளை வணங்கும் சொன்னா ஒரு முஸ்லீம் வணங்க மாட்டார். இதற்கு முன்பு வேலை கொடுக்கப்பட்ட மக்கள், யூதர்கள், மசோதர்கள், கிறிஸ்துவர்கள், அவங்கள போய் திரும்ப நீங்க முஸ்லீம்களுடைய கோயில போய் பூஜை போடணும்னா அவங்க போட மாட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தையும் வேறு தவறாக இந்தியில் கொடுக்கப்பட்ட அந்த மக்களாக இருக்கட்டும், யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அல்லது குரான் கொடுக்கப்பட்ட முஸ்லீம்களாக இருக்கட்டும், இவர்களை எப்படி கொண்டு போய் சிறுக்கில தள்ளது? இது சைத்தானுடைய சவால், இது சைத்தானுடைய திட்டம். எப்படி தள்ளுறது? என்ன செய்தாங்க சொன்னா, இவர்கள் யாரை நல்லவர்கள் என்று மதிக்கிறார்களோ அவர்களுடைய உருவத்திலே வழியிலே வந்தார்தான். எப்படி நூலுடைய சமுதாயத்தை அவன் வெற்றி கண்டானோ, சிறுக்கிற அவர்களை தள்ளி அந்த வழியில வந்தாரா இவர்களை சிறுக்கிற தள்ள முடியும் என்று தெளிவாக அவருடைய அந்த செயல் திட்டங்களை அடிப்படையில் அவன் புரிந்து வைத்திருந்த காரணத்தினால இந்த உம்மத்திலையும் அதே பேர்ல வரணும். இப்படி அவுளியா பெரிய பேர்ல, நல்லோர்கள் என்ற பெயரில், புனிதம் என்ற பெயரில் ஒரு முஸ்லிமை சிறுக்கிற தள்ள வேண்டும் என்று சொன்னா அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சிறுக்கு வைக்க முடியாது. அவனை நல்லோர்களிடத்துல கூட்டிட்டு போனா அங்க அவனை ஈஸியா சிறுக்குள்ள தள்ளிடலாம். நல்லோர்கள், அல்லாஹ்வை வணங்கியவர்கள், அவங்களுடைய கபர், அவங்க அவங்க இறந்து போயிருக்கக்கூடிய இடம் ஏன் நம்ம வரக்கூடாது? நல்லோர்கள் அவங்க உயிரோட உயிராக்கிற காலத்துல அவங்க துவா கேட்டாங்கன்னா கபூல் செஞ்சாலே, அவர்கள் எத்தனையோ நல்ல விதமான காரியங்களை மக்களுக்கு செஞ்சாங்களே, அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தவர்களாயிட்டு இப்ப இறந்து போயிருக்கிறாங்களே, ஏன் அவங்க பக்கத்துல போய் தொழக்கூடாது? ஏன் அவங்க இடத்துல நம்ம போய் அல்லாஹ்வை வணங்கக்கூடாது? நமக்கு அந்த அருள் கிடைக்குமே, இந்த நம்பிக்கையை சைத்தான் கொண்டு வருகிறார். அப்ப என்ன செய்யணும்? இப்ப இவர்களுடைய இடங்களிலே சென்று மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று வணங்க வேண்டும் என்று சொன்னார். கபிராளிகளே கிடையாது ஆரம்ப காலத்திட்ட, இந்த கபர்களுக்கு அருகிலே சென்று அல்லாஹ்வை இவர்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னா அது மற்ற கபர் மாதிரி, எல்லாருடைய கபர்கள் மாதிரி இருந்தா அடையாளம் தெரியாது. அப்ப இவருடைய கபர் வித்தியாசப்படுத்த வேண்டும், இவருடைய கபரை வித்தியாசப்படுத்தணும், தனித்து காட்டப்பட வேண்டும். இங்க வருவாரு. எப்பெல்லாம் இந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிற்கு கட்டளைக்கு மாறு செய்கிறதோ அங்கிருந்து சிரித்து வந்துடும். நல்லா கவனிச்சு, சூரா அன்னூர் 24வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்களே, மாறு செய்பவர்கள் பயந்து கொள்ளட்டும். ஃபித்னாவை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கடுமையான வேதனை வருவதை மார்க்க அறிஞர்கள், மூத்த சாமிகள் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவாராக. ஃபித்னா என்ற வார்த்தைக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு கபரை ஒழுங்கான முறையில் கண்ணியப்படுத்துவது யாருக்கு சொன்னா முஸ்லீம்கள் தான். அதனாலதான் இறந்து போனதுக்கு பின்னாடி நம்ம மையத்தை கண்ணியப்படுத்துறோம். அவர் உயிராக இருக்கும் பொழுது கண்ணியப்படுத்தியதை போன்று அவரை கண்ணியமான முறையில் கூப்பிடுறோம், படுக்க வைக்கிறோம், அவருடைய அர்த்தங்களை வெளியாகிறோம், அவரை குளிப்பாடுறோம், நறுமணம் பூசுறோம், சிறந்த வெள்ளை சிறியில் அவரை போத்துறோம். நம்முடைய தோல் புஜத்துல பணிவாக அல்லாஹ்வை நினைத்தவர்களாக, அவருக்காக பாவம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை செய்தவர்களாக அவர்களை நம்ம கொண்டு போறோம். கொண்டு போய் கண்ணியமான முறையில் அவருக்கு துணிய சொல்லி அதனை கண்ணியமான முறையில இறக்கி அவர்களை நாம் அங்கே அடக்கம் செய்கிறோம். யாருந்தா உன்னுடைய பேரை சொல்லி உன்னுடைய நபியுடைய மார்க்கத்தில் நான் அடக்கம் செய்கிறேன் என்பதாக அடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல அல்லாஹ்விடத்தில் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடியவர்களாகவே நாம் சொல்லி கொள்கிறோம். இந்த ஒழுக்கத்தை வேற எந்த சமுதாயத்தையும் பார்க்க முடியாது. ஏன்? இந்த சமுதாயம் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தெளிவான வழிகாட்டலை உடைய உண்மையான இஸ்லாமிய சமுதாயம். மாற்றார்களை பாருங்க, இந்த ஒரு தடத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய பொய்யை புரிந்து கொள்ளலாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஒருவர் இறந்து போயிட்டார்கள் சொன்னால் அந்த பிரேதத்தை அவர்கள் படுத்துற பாடு, அவங்க செய்யற அட்டகாசம், அந்த பிரேதத்தை வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட ஒரு துரோகம், எப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம், மௌட்டியம் அடுத்து அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போகும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய கலாட்டா, அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கங்கள், கூத்து கும்மாளங்கள், குதிக்கிறது, மது அடைக்கிறது, அட்டகாசம் செய்யறது, அசிங்கங்கள் செய்யறது, அந்த பிரேதத்தை கூட்டத்தை கொண்டு போகும் பொழுது தெருக்களை எல்லாம் நாசம் பண்றது, கடைகளை அடிப்பது, பார்க்கக்கூடிய மக்களை எல்லாம் சென்றது, ஏற்றது, எப்படிப்பட்ட மோசமான சமீபத்தில் நீங்க படிச்சிருக்கலாம். ஆந்திரால ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவருடைய பிரேதத்தை கொண்டு போகும் பொழுது நூற்று கணக்கான கடைகள் சூறையாடப்பட்டன, நூற்று கணக்கான மக்களுடைய பொது சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டன. என்னங்க கேட்ட அரசாங்கம் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க, இது அவர் மேல உள்ள பிரியத்தை செய்வது. என்ன பிரியது? ஒருவர் மேலுள்ள பிரியத்தை மக்களை கண்ணியப்படுத்துவது, மக்களை பாதுகாப்பது நம்முடைய கடமையா? ஒருவர் மீது இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தின் பேரில், அன்பின் பேரில் பொதுமக்களை, மக்களுடைய உரிமைகளை, உடமைகளை, உயிர்களை, ரத்தங்களை சேதப்படுத்துவது நம்முடைய பண்பாக. எப்படிப்பட்ட அழகான மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் என்ன தெரியுமா? அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாடி கூட அந்த கதுரை காலால் மிதிக்க கூடாது. முஸ்லிம்களுடைய சட்டம், இஸ்லாமிய சட்டம், அந்த கதுர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்தியில காலடி செருப்புகளை போட்டு கொண்டு செல்லக்கூடாது, அங்க எச்சு துப்ப கூடாது, அங்க மலத்தலம் கழிக்க கூடாது. எப்படிப்பட்ட தூய சட்டங்களை கபர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் நமக்கு வரையறுக்கிறார். இன்னும் சொல்றாங்க, அது மட்டுமல்ல, நீங்க அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி நீங்க நம்ம பாவம் பண்ணிக்கூடிய துவா கேட்டிருக்கிற, அது மட்டுமல்ல, எப்பெல்லாம் நீ எப்போதெல்லாம் நீங்கள் அடக்கம் செய்ய இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய முஸ்லிமான சகோதரர்களுடைய அந்த கபர்களுக்கு அருகில் நீங்கள் செல்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், இறைவனுடைய அல்லாஹ்வுடைய அருள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அது மட்டுமா? நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு முன்பாக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள், நாங்களும் உங்களை தொடர்ந்து அடுத்து உங்களை வந்து சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கும் கருணை காட்டட்டும், உங்களுக்கும் கருணை காட்டட்டும். அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் மன்னிப்பை, ஆபியத்தை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கேட்கிறோம் என்ற பிரார்த்தனையை நீங்கள் அவருக்கு செய்யுங்கள். இப்படிப்பட்ட அழகிய இந்த ஒழுக்கத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சில நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியுமா என்று பாருங்கள். நபியுடைய இந்த வழிகாட்டலை தவிர வேறு ஒரு வழிகாட்டலை நீங்கள் காண முடியுமா? எனவேதான் நாம் அழைக்கிறோம், மக்களே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வாருங்கள், நபியுடைய வழிக்கு வாருங்கள், தண்ணியத்தை உணருங்கள். அதே சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபறுகள் இந்த கண்ணியத்தினுடைய வட்டத்தை விட்டு இந்த கண்ணியத்தினுடைய அளவை விட்டு நீளும் போது அங்கே எப்படிப்பட்ட பாவங்கள் நிகழும், எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நிகழும் என்பதையும் எச்சரிக்கை செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சரி, முதலாவதாக நீங்கள் அடக்கம் செய்கிறீர்களவா, அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த கபரை பூமியிலிருந்து ஒரு தான் ஒரு ஒட்டகத்துடைய சிவில் அளவு வரை, இதற்கு மேல் நீங்கள் உயர்த்தார்கள். கபர்களை எந்த அளவுக்கு உயர்த்தணும், அடக்கம் செய்யப்படும் பொழுது பூமியிலிருந்து ஒட்டகத்தினுடைய ஒரு சிவில் ஒரு ஜான் வரைக்கும் தான் மண்ணால உயர்த்தி இருக்கணும், இதுக்கு மேல உயர்த்தக்கூடாது. சில சகோதரர்கள் இந்த அதிசிக்கு தனிமா செய்யும் போது தவறாக செய்யறாங்க, மண்ணோட மண்ணமா தரமட்டமா ஆகணும் சொல்லி, தரமட்ட மாற்றம் அதிசல கிடையாது, இது தவறான வழக்கம் புரிஞ்சுக்கணும்.
அங்க உள்ள கலக்க
உங்களுக்கு சொல்வதற்காக அல்லாஹ் பள்ளிவாசல்களை கொடுத்திருக்கிறார். அல்லாவை சொல்வதற்காக கட்டப்பட்ட இடங்கள் பள்ளிவாசல் என்ன நீயத்தில் எந்த அடிப்படையிலே அவர்கள் இப்படி சொல்ல அதை சொல்லக்கூடிய இடமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை விதமான அசிங்கங்களை அனாச்சாரங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான மாற்றுபவர்களையும் அங்கே விலக்கு ஏற்றுபவர்களையும் நான் சபிக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, யாராவது தர்மவாதிக்க போய் நீங்க கபரை பள்ளி ஆகிருக்கீங்க இல்லையே, பள்ளிவாசல்கள் தனியா இருக்கு, கபரை சுற்றி உள்ள தர்கா தனியா இருக்கு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி இத்தகையவர்களை பற்றிதான் கேட்கிறார், அஸ்வஅயூன அல்லாஹ் பிதீக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி தருகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு நீங்க கற்பிக்க வந்திருக்கிறீர்களா என்று இல்லை என்று சொல்லி மஸ்ஜித் என்று சொன்னால் என்ன, அதுக்கு கட்டடம் இருக்கணும், அதுக்கு மினாரா இருக்கணும், அதுக்கு ஒரு மினாரா இருக்கணும், ஒரு சிலருக்கு இடம் தனியா இருக்கணும், அப்பதான் மஸ்ஜிதா? கிடையாது. எங்கே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுமே சொல்லப்படுகிறதோ, அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிறதோ, அவை அனைத்தும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே மஸ்ஜிதுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பூமி மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டுள்ளது, தஹூர் சுத்தம் செய்வதற்கு உண்டான வழியாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா விதத்திலும் கபர்கள் அலங்கரிக்கப்படுவதை, அது தனித்து காட்டப்படுவதை, அங்கே கட்டிடங்கள் எழுப்பப்படுவதை, அங்கே அல்லாஹ்வை வணங்குவதைத்தான் இங்கே நமக்கு சொல்லிக்காட்டினார்கள். அந்த கபர்களை மஸ்ஜிதுகளாக மாற்றுவதை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன், உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று. இவ்வளவு தெளிவான செய்தி. இன்னைக்கு எங்க இருந்து விதத்தை ஆரம்பிச்சு, எங்க இருந்து சிறுக்க ஆரம்பிச்சு, இந்த நம்பிக்கை அவுளியாருக்கு தியானத்து செய்யப்பட வேண்டும். அங்கு அவர்களுடைய கபருக்கு போனதுனால நமக்கு ஒரு புண்ணியத்தை அல்லாஹ் தருவான ஆரம்பத்தில் நம்ப ஆரம்பித்தாங்க. இப்ப இதுக்காக நம்பி தனியா பயணம் செய்து போகலாமா, தியானத்துக்கு போறோம், ஏன் ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க தியானத்தை நான் முன்னாடி உங்களுக்கு தடைப்பட்டிருந்தேன், இப்ப நீ உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க தியானத்துக்கு போலாம் சொல்லி. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள், மூன்று மஸ்ஜிதுகளை தவிர வேறு இடங்களுக்கு புனிதத்தை நாடி நீங்கள் பயணம் செல்லக்கூடாது. ஒரு இடத்துக்கு போய் அங்க தொழுதா, அங்க நோன்பு வச்சா, அங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தா, அங்கே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக வெகு விரைவில் ஏற்றுக்கொள்வார், அந்த இடங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு சில இடங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மூன்று தான். ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ்வுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த காபா, அந்த புனித பள்ளிவாசல். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கட்டிய அல் மஸ்ஜிதுல் நபவி. மூன்றாவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முக்தஸில் இருக்கக்கூடிய பிளஸ்களில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த புனிதமான பள்ளிவாசல். இந்த மூன்று பள்ளிவாசல்களுக்கு தான் புனிதத்தை நாடி, நன்மையை நாடி பயணம் செல்ல வேண்டும். இந்த மூன்று இடங்களை தவிர வேறு எந்த இடங்களுக்கும் ஒரு முஸ்லிம் பயணம் செல்லக்கூடாது. புனிதத்தை நாடி, நன்மையை நாடி. நீங்க வியாபாரத்துக்கு போறீங்களோ, தொழில்துறைக்கு போறீங்களோ, கல்விக்கு போறீங்களோ, இது தனி இபாதத். அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை நாடி நான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைய போறேன், அல்லாஹ் அந்த போனா எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் செல்வதாக இருந்தால் இந்த மூன்று இடங்களில் ஒரு இடங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த மூன்றை திறந்த வேற இடங்களுக்கு போகக்கூடாது. அப்ப இந்த தடையும் இங்கே நிலப்படுகிறது. எப்படி சிறுக்கு வருதுங்கிற அந்த வழிகளை உங்களுக்கு சொல்லி வர. ஒன்று, கபர்கள் சாதாரண மற்ற மக்களுடைய கபரை மாதிரி அந்த ஒரு தான் அளவுக்கும் மண்ணால்தான் உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நபிமொழி அங்கே வாழ் செய்யப்படுகிறது. பொதுவான மையவாதிகள் தான் எல்லா முஸ்லிம்களுடைய மையத்திலிருந்து அடங்க செய்யப்படணும் என்ற சட்டம் அங்கே மாறு செய்யப்படுகிறது. நபிமார்களை தவிர யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் பொது இடங்களில் தான், பொது மையவாதிகள் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனா இந்த உண்மத்துல ரெண்டு பேருக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் தனது பக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி. இவர்களை தவிர வேற யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இந்த முஸ்லிம்களுடைய மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்திலே அவர்களை அவங்களுடைய வீட்டிலேயோ அனுமதி கிடையாது. எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுமக்களுக்கு என்ன கபிர்ஸ்தான் இருக்கிறதோ மையவாடி இருக்கிறதோ அங்கதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படும். இந்த சட்டம் அங்கே மீறப்படுகிறது. கபர்களை பட்டாவாக கட்டக்கூடாது, அங்கே பேர் குழந்தைகள் வைக்கக்கூடாது, அங்கே விலங்குகள் எரிக்கக்கூடாது. இந்த சட்டங்கள் எல்லாம் அங்கே மாற்றப்படுகிறது. அந்த கபர்களை சுற்றி கட்டிடங்கள் எழுப்பக்கூடாது. இந்த சட்டங்களும் மீறப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நபிமுடையினுடைய கட்டளைகளாக மீறப்பட்டு நல்லோர்கள் இறந்துவிட்டவர்களுடைய கபரு அங்கே அந்நியப்படுத்தப்பட்டு அங்கே தனியான முறையில ஒதுக்கப்பட்டு அங்கே இந்த முரண்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றிய பொழுது அடுத்து பிள்ளைதான் என்ன சொல்றா, அங்க போங்க, அங்க போய் தியானம் செய்யுங்க, அதனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க அடுத்த நடைமுறை மாறு செய்யப்படுகிறது. போறாங்க தியானம், அங்க போய் தங்குறாங்க. இப்படி தங்கும் பொழுது ஆரம்ப காலத்துல நம்பிக்கையே இருந்துச்சு போய் தியானத்து பண்ணிட்டு வருவோம். அவங்கள நினைச்சா நமக்கு ஒரு மருமையுடைய நினைவு வருமே, நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நினைவு வருமே. அந்த நம்பிக்கை தான் நம்ம சில ஜெனரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இதற்கு பின்னாடி என்ன மாறுது, எப்படி அவர்களுடைய கவுகுகளை அல்லாஹ் சைத்தான் வழிகெடுத்தாரோ அதே போல சூழ்ச்சியை கொண்டு சைத்தான் இந்த உம்மத்திலையும் வழிகெடுக்க வேண்டாம். இந்த நம்பிக்கை மறந்து கடைசியில அவுடையாக்களுடைய பொருட்டான அல்லாவிடத்துல கேட்போமே, அவுடையாக்களிடத்துல சிபாரிசு கேட்போமே. நம்ம எல்லாம் பாவிகள், நம்ம சரியா தோல்வி இருக்கிறோமா, நோக்கம் வச்சிருக்கிறோமா, அல்லாவுடைய அன்பு நம்ம வழங்கி இருக்கிறோமா, அல்லாவுடைய அன்பு நம்ம செலுத்திருந்திருக்கிறோமா, இல்லையே உங்களெல்லாம் எத்தனை மக்கள் இவங்க பேரை சொல்லி அல்லாட்ட கேட்போம். அப்படி அல்லாவிடத்துல கேட்டா அல்லா நிச்சயமாக கொடுப்பான் என்று நம்பினாங்க. இப்ப இந்த சபாரத்து சேர்த்தாங்கள அல்லா அல்லாவிடம் கேட்ட, இது என்ன, இது சாதாரண ஒரு விஷயமா, இதுதான் பெரிய விஷயம். அனுப்பப்பட்ட காலத்துல
நீங்க அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தடுத்தீங்கன்னு சொன்னா அந்த முந்தியவர்கள் சொன்ன பதில்
சொன்னதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸல்லு இலல் குபூர், கபர்களுக்கு அருகில் நின்று கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை வணங்காதீர்கள். என்ன கபர்களுக்கு அருகில் நின்று கொண்டு தொழக்கூடாது. ஏன் அப்படி சொன்னா வெளியிருந்து பாபாவை நினைப்பாங்க, கபரை சொல்லுகிறாரு கபரை வணங்குறாரு நினைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கதை செய்தார்கள், கபருக்கு அருகில. அது மட்டுமல்ல, ஒரு மஸ்ஜிதுல பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளியில ஒரு கபர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், அந்த பள்ளிவாசல தொடரக்கூடாது என்று அல்லது ஒரு கபர் இருக்குது அந்த கபரை சுற்றி ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, கபருக்கு தனியாக கட்டினாலும் அந்த கபரை சுற்றி ஒரு பள்ளிவாசல தனியாக கட்டினாலும் கூட அந்த பள்ளியில கூட முஸ்லிம்கள் போய் தொடரக்கூடாது என்பது சொல்லாயிருந்தாலும் சொல்ல முடியாது. இப்பொழுது தெளிவாக
அவர்களுடைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மௌத்துடைய நிலைமையில இருந்தப்ப
நீங்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும், உங்களுடைய புண்ணியத்தினாலே நான் வந்துவிட்டேன் என்று அறிந்து எல்லா விஷயங்களையும் துல்லியமாக நமக்கு தெரிவிக்கிறார், அறுத்து படுகிறார். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுத்து படுகிறார், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்தாலும் சரி. இன்னைக்கு பார்க்கிறோம், நாம் ஒரு ஆண்டவருக்காக நேர்ந்து விடப்பட்ட கடா, மொய்தீன் ஆண்டவருக்காக நேர்ந்து விடப்பட்ட கடா, முகாதி நாயகனாக நேர்ந்து விடப்பட்ட கடா, எத்தனை விதமான நேர்த்திகள் என்ன இங்கே வச்சு அங்கே விடுவது எல்லா இறக்குமதி சரக்குகள் இஸ்லாத்தில் இருக்கு. இடம் கிடையாது சகாபாக்கம் இடம் கிடையாது, நம்முடைய இமாமத்திலே இருக்கு இடம் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, இன்னும் சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு நமக்கு வழிகாட்டியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுக்கிறா கிடையாது. உங்களுக்கு நமக்கு உம்மாதிரியாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற சஹாபாக்கள் இதுல ஏதாவது மாற்றுக்கிறா கிடையாது. அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வந்த மூத்த மார்க்க அறிஞர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் பேசியவர்கள், ஆய்வு செய்தவர்கள், இவர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் நமக்கு கருத்து வைக்க வேண்டியதா? நிச்சயமாக அறிவிக்க முடியாது. அப்படி கருத்து வைக்கணும் சொல்பவர்கள் இஸ்லாமிய மாற்றத்தில் இருக்க முடியாது. நம்ம கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொள்வானாக, அவர்களையும் அல்லாஹ்வை கொண்டு பொறுத்து கொண்டவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் தாமிரங்கள் இமாம்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், இந்த மார்க்க அறிஞர்கள் எங்கேயாவது ஒருத்தருக்கு கபர் கட்டியிருக்காங்களா, தர்மம் கட்டியிருக்காங்களா, எந்த சஹாபியான ரஹ்மத்துல்லாஹி கபர்ல போய் நின்று சொல்லியிருக்காங்களா, எந்த சஹாபியான கபர்ல போய் எந்த சஹாபியான கபருக்கு அடுத்து பதிவுகிறாங்களா, எந்த சஹாபியான கபருக்கு பக்கத்தில் தங்கினா அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறார்களா? எங்கேயாவது இமாம்களுடைய புத்தகத்தில் இந்த விஷயத்தை செய்ய என்று கூறப்பட்டிருக்கிறாரா? இதற்கு மாற்றமாக இவை அனைத்தும் சிறுக்கான செயல்கள் அல்லவா? அவர் சுமத்து வந்தவர்களுடைய புத்தகங்கள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் செய்வார்கள், இவற்றையெல்லாம் செய்வார்கள் முஸ்லிம்கள், அவருடைய ஒரு சம்பவத்தோடு சொல்றாங்க. முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு பேர் போறாங்க, நண்பர்கள் ரெண்டு பேர் போறாங்க, ஒரு ஊரை கடந்து போறாங்க. அந்த ஊர்ல ஒரு சிலை, யார் அந்த ஊரை கடந்து போறாங்கன்னு தெரியும். அந்த சிலைக்கு ஒரு பொருளை அல்லது ஒரு பிராணியை பழிக்காம அவங்க அனுமதிக்கிறது கிடையாது, கடந்து போறது யாராலும் தெரியுமா? நீ என்ன என்ன செய்தியே தெரியாது, நீ அந்த சிலைக்கு ஏதாவது செஞ்சுட்டு நீ போயிடுறாங்க. இப்ப என்ன செய்ய, அந்த ரெண்டு பேரும் போன உடனே அங்க உள்ள பூசாரிகள் எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு சொல்றாங்க, ஒரு ஈய பிடிச்சி இந்த சிலைக்குன்னு சொல்லி நசுக்கிட்டு போயிடு, பழி கொடுத்துட்டு போயிடு, ஒரு ஈய பழி கொடுத்துட்டு போயிடு அப்படிங்கிறாங்க. இவர் பார்த்தாரு, என்னடா ஒரு ஈய பழி கொடுக்கறது, இது ஒரு பெரிய காரியமா? சரினு ஒரு ஈய பிடிச்சி நசுக்கிட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் நரகத்திற்கு சென்று விட்டார். ஈயின் காரணமாக ஒரு ஈயை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிட்ட காரணத்தால் இவர் நரகத்திலே சென்று விட்டார். ஒரு ஈ, அந்த ஒரு ஈயை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ந்த காரணத்தால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ந்து செய்த காரணத்தால் நரகத்துக்கு போயிட்டார். தஃஃபல ரஜுலுன் அன்னார் ஃபீ ருபாபி, இவர் முஸ்லிம், இவர் குஃபுர்னால் நரகத்துக்கு போனாரு. இவர் வந்து வேற ஒரு காரணத்தை சொல்ல, ஒரு ஈயின் காரணமாக நரகத்திலே நுழைந்தார். அடுத்து ஒருத்தர் அவர் கூப்பிடறாங்க, என்னப்பா உன் நிலைமை, என்னப்பா உன் ஆளை பத்தியா, ஒரு ஈய பழி கொடுத்துதான் அவனை நாங்க விட்டுட்டோம், உன் நிலைமை என்னப்பா? அவர் சொன்னார், அது வார்த்தையை கவனிங்க, மா குன்துலி உகல்லி பல் அஹதி ஷைஅன் தூனல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதையும் நான் பழி கொடுக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எதையும் நான் நேர்த்தி செய்ய முடியாது. திட்டவட்டமா சொல்லிட்டார், வெட்டான ஒரே வெட்டு தடுத்த முடிஞ்சு போச்சுட்டார். இவர் சொர்க்கத்திற்குள் சென்று விட்டார். இன்னும் எத்தனை விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகள், நீங்க நினைக்கிற மாதிரி தக்பீர் கட்டி தொழுகிறது மட்டும்தான் வணக்க வழிபாடுங்கிறது கிடையாது. எவற்றையெல்லாம் புனிதத்தினாலே கடவுளை அடைய வேண்டும், இறைவனுடைய திருப்தி அடைய வேண்டும் என்று மனிதன் செய்கிறானோ அவை அனைத்துமே வணக்க வழிபாடுதான். நீங்க சொல்ற மாதிரி தர்காக்கு மாலை போடுறதோ, தர்காக்கு பூஜை போடுறதோ, போர்வை போத்துறதோ, சந்தனம் பூசுறதோ, கந்தூரி கொண்டாடுறதோ, இதெல்லாம் இபாதத்து கிடையாதுங்க. இதெல்லாம் நாங்க தனியா ஒரு விருப்பத்துல செய்யறோங்க என்று சொல்லி ஏமாற்ற முடியாது. அப்படி உங்களுடைய கூற்று உண்மையாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் சிறை வணங்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய கூற்றும் சரிதான். ஏன் அவங்க சிலைக்கு முன்னாடி போய் தொழுகிறது கிடையாது, சிலைக்காக வேண்டி நோம்பு நோக்கிறது கிடையாது, சிலைக்காக காத்து கொடுக்கிறது கிடையாது, சிலைக்காக அதி செய்வது கிடையாது. அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய நம்பிக்கைப்படி தனி. அவங்க பூஜை போடுவாங்க, மாலை போடுவாங்க, விளக்கு வைப்பாங்க, பாரம்பரியம் வைப்பாங்க, இன்னும் என்னென்ன செய்வாங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரி கடவுளை அடைய வேண்டும், இறைவனுடைய அன்பை நாடி இறைவனுக்கு முன்பு பணிவை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அது எல்லாம் வணக்க வழிபாடு தான். அது நீங்க தொட்டுக்கு முட்டாலும் சரி, குனிஞ்சுக்கு முட்டாலும் சரி. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு ஆளுமாக்கப்பட்ட ஒரு வழிமுறையை, ஒரு நேரிய வழியை காட்டி இருக்கிறது. அந்த முறையில தான் நீங்க வணங்கணும் சொல்லி. அதுக்கு மாற்றமாக நீங்கள் எப்படி யாரை வணங்கினாலும் சரி, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிபாடுகளாக இருக்கட்டும், அல்லது நீங்களாக கற்பனை செய்து கொண்ட உங்களுடைய வழிபாடுகளாக, உங்களுடைய வழிகளாக இருக்கட்டும், இவற்றில் எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அல்லாதவரை கண்ணியப்படுத்தப்பட்டால் அதுதான் இந்த மார்க்கத்திலே ஷிர்க் என்று கண்டிக்கப்பட்ட மகா பயங்கரமான குற்றம். அவர்களுக்கு எதிராகத்தான் போர் புரியும்படி அல்லாஹ் கட்டளை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டார்கள். இத்தகைய மக்கள் அப்துல்லா என்று சொல்வதன் மூலமாகவோ, அப்துல் காதர் முகமது அகமது என்று சொல்வதாகவோ, அல்லது தங்களை முஸ்லிம்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் எங்களுக்கும் பண்ணி இருக்கிறது நாங்களும் தொழுகையாளர்கள் என்று சொல்வதன் மூலமாக முஸ்லிம்களாக ஆக மாட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாமுடைய உரிமை கிடையாது. நாளை மறுநிலையிலே அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். எதுவரை அந்த சிறுக்கிலிருந்து அவர்கள் தொல்பா செய்து, அந்த அனாச்சாரத்திலிருந்து அவர்கள் தொல்பா செய்து, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை கலப்பற்றதாக ஆக்கி அதே நிலையிலே மரணிப்பார்களோ இதுவரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த உண்மையான இறைவனை தூய வடிவிலே அவனுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப அவன் காட்டிய வழியிலே அவனை மட்டுமே வணங்கி அவனுடைய வணக்க வழிபாட்டில் இருக்கும் நிலையிலேயே மரணம் அடையக்கூடிய நல்லவர்களில் ஆக்கி அருள்வானாக. அப்பூலு கவுலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும் வஸ்தஃபி அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.